வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. லூக்காயில் தின செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 67-79 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை சக்கரியா தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு. இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயிலாய் தொடக்கம் முதல் அவர் முழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்து நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் தம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் ஈட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணகத்திலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பள்ளியில் நடந்த ஒரு கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு சென்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த பள்ளி விழாவுக்கு செல்கிற போது அந்த கிறிஸ்து பிறப்புக்கான தயாரிப்புகளை அந்த மாணவர்களும் அந்த ஆசிரியர்களும் செய்து கொண்டிருந்தார்கள். அனைவர்களும் அழகான உடைகளை அணிந்திருந்தார்கள், அழகான ஜோடனையெல்லாம் செய்திருந்தார்கள். பல்வேறுவிதமான மக்கள் அங்கு கூடியிருந்து கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவுக்காக தங்களை தயார் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மேடையிலே ஒரு நாடகம் நடிக்கப்பட வேண்டும். அந்த நாடகத்திற்காக குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து இணைந்து மகிழ்ச்சியோடு அந்த நாடகத்தை நடித்து கொண்டிருந்தார்கள். அந்த நாடகத்திலே இயேசு பிறக்கிற போது அனைத்து விளக்குகளையும் அணைத்து அந்த குடிலின் விளக்கை மட்டும் போட வேண்டும் என்பது ஒரு குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணி. அங்கு எல்லோரும் ஆர்வமாக நாடகம் நடித்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து பிறக்கக்கூடிய நேரம் வருகிறது. கிறிஸ்து பிறக்கக்கூடிய நேரம் வருகிற போது அந்த குழந்தை அந்த குடிலுள்ள அந்த விளக்கை போடுவதற்கு மறந்துவிட்டார். அந்த விளக்கை அணைத்துவிட்டு மற்ற எல்லா விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த அந்த குழந்தைகளில் ஒருத்தர் இடையராக நடித்து கொண்டிருந்த ஒரு குழந்தை அங்கு கத்தியது மெதுவாக, நீ கடவுளுக்கு போட வேண்டிய லைட்டை ஆஃப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கத்தியது. ஆம், பல நேரங்களில் நாம் கிறிஸ்துவை மறந்து விடுகிறோம், கடவுளுடைய மீட்பை மறந்து விடுகிறோம். ஆனால் வெள்ளி அடையாளங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு என்பது நமக்கு மீட்பை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த விளம்பர உலகில், இந்த கலாச்சார மாற்றத்திலே நாம் பல்வேறுவிதமான வித்தியாசமான வழிபாடுகளுக்கு, பல்வேறுவிதமான செயல்பாடுகளுக்கு, அலங்காரங்களுக்கு, உணவுக்கு என்று சொல்லி பல்வேறுவிதமான செயல்பாடுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த மீட்பை பற்றி மறந்துவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து உண்மையான மீட்பராக இருக்கிறார், கிறிஸ்து நமக்கு மீட்பை தரக்கூடியவராக இருக்கிறார். எப்படி அந்த இடையராக இருந்த அந்த சிறுவன் கத்தினானோ, நீ கிறிஸ்துவுக்கான விளக்கை போட மறந்துவிட்டாய் என்று சொன்னானோ, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில்தான் இன்று நாம் பல நேரங்களில் மீட்பை மறந்துவிட்டு கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்பது நமக்கு மீட்பை தருகிறது என்பதை மறந்துவிட்டு நாம் பல்வேறுவிதமான வெளி அடையாளங்களுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நம்முடைய செயல்பாடுகளை வெளி அடையாளங்களை முக்கியத்துவம் படுத்தக்கூடியவர்களாக நாம் இன்று வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில்தான் இந்த மீட்பறை தான் நாம் தேடுகிறோம் என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2:11 வாசிக்கின்றோம். வானதூதர்கள் இயேசு பிறந்த பிறகு இடையர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களுக்கு சொல்கிறார், இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் பிறந்திருக்கிறார் என்கின்ற ஒரு அறிவிப்பு வானதூதரால் இடையர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த மீட்பின் சிந்தனையை தான் இன்று நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் சக்கரியாவினுடைய பாடலாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தியிலிருந்து இந்த சக்கரியாவின் பாடல் கடவுளுடைய மீட்பு திட்டத்தை, கடவுளுடைய மீட்பை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக, நமக்கு பல்வேறு விதமான செயல்பாடுகள் வழியாக நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே லூக்கா நற்செய்தியிலே கிறிஸ்து பிறப்புக்கான ஒரு பாடலாக 4 பாடல்கள் குறிப்பிட்டு சொல்லப்படுகின்றது. அதில் சக்கரியாவின் பாடல் 2 பாடலாக வரக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:46 46-55 உள்ள வசனங்கள் மரியாவின் பாடலாக நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. இரண்டாவதாக லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:67-80 உள்ள வசனங்கள், அதாவது இன்றைய நற்செய்தி சக்கரியாவின் பாடலாக 2 பாடலாக நமக்கு தரப்படுகிறது. மூன்றாவது பாடலாக லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2:14 வானதூதரின் பாடலாக, அதாவது இயேசு பிறந்த பிறகு வானதூதர்கள் இடையர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களுக்கு பாடிய பாடலை லூக்கா நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. உன்னகத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகு என்பது 3 பாடலாக நமக்கு தரப்படுகிறது. 4 பாடலாக லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2:29 29-32 உள்ள வசனங்களிலே இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கும் போது கோவிலிலே சிமியோன் பாடிய பாடல் 4 பாடலாக நமக்கு தரப்படுகிறது. இந்த 4 பாடல்களில் நாம் இன்று 2 பாடலை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த 2 பாடல்தான் சக்கரியாவினுடைய பாடலாக கருதப்படுகிறது. இந்த சக்கரியாவின் பாடல் கடவுளை புகழக்கூடியதாக, கடவுளுடைய மீட்பை வெளிப்படுத்தக்கூடியதாக, கடவுளுடைய வாழ்வை நமக்கு தரக்கூடியதாக, நமக்கு சுட்டிக்காட்டப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாடலை 2 பகுதிகளாக பிரித்து விவிலிய அறிஞர்கள் பல்வேறு விதமான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். முதல் பகுதியிலே ஆசீர்வாதத்தை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:67 67-75 நாம் வாசிக்கின்ற போது இந்த சக்கரியாவின் பாடல் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்படி தரப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் அவர் விளக்கக்கூடியவராக இருக்கிறார். சக்கரியா ஒரு குருவாக இருக்கிறார். குருவின் பரம்பரையிலிருந்து வரக்கூடியவராக இருக்கிறார். இந்த குருவின் பரம்பரையிலிருந்து வரக்கூடியவர் 9 பேச்சற்றவராக இருக்கிறார். நமக்கு இந்த நிகழ்வு நன்றாக தெரியும். கடந்த நாட்களில் நாம் வாசிக்க கேட்டோம். அவர் பேச்சற்ற தன்மைக்கு செல்லக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கு 9 பேச்சு இல்லை. இந்த திருமுழுக்கு யோவான் பிறந்த பிறகு அவருக்கு பேச்சு வருகிறது. அந்த பேச்சிலே அவர் கடவுளை மீட்பு திட்டத்தை புகழ்ந்து பாடக்கூடியவராக இருக்கிறார். இவர் ஒரு குருவாக இருப்பதினால் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை இவர் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். மீட்பு என்பது கடவுளின் செயலாக இருக்கிறது, நம்முடைய செயல் அல்ல. மீட்பு என்பது கடவுளுடைய செயலாக இருக்கிறது, அது நம்முடைய செயல் அல்ல என்பதை அவர் சுட்டிக்காட்டக்கூடியவராக, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியவராக அவர் எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் அவர் அழகாக சொல்கிறார், தம் மக்களை தேடி வந்து விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார் இறைவன் என்று சொல்கிறார். தம் மக்களை தேடி வரக்கூடியவராக இருக்கிறார் இறைவன் என்று சொல்கிறார் என்றால் இவர் விவிலியத்தை நன்கு அறியக்கூடியவராக இருந்திருக்க வேண்டும். காரணம், இவர் ஒரு குருவாக இருக்கிறார். இவர் இவர் ஆரோனின் குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறார். அப்படி இருக்கிற போது இவர் விவிலியத்திலே பல்வேறு விதமான அருளையும் ஆற்றலையும் தெரிந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் இவர் தம் மக்களை கடவுள் தேடி வரக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்கிறார். அதை தான் நான் சொல்கிறேன், மீட்பு என்பது கடவுளின் செயல் அல்ல, மாறாக நம்முடைய செயல் அல்ல, அது கடவுளுடைய செயலாக இருக்கிறது என்று சொன்னேன். ஆம், நாம் கடவுளை தேடவில்லை என்றாலும் கடவுள் நம்மை தேடி வரக்கூடியவராக இருக்கிறார், கடவுள் நமக்கு மீட்பை தரக்கூடியவராக இருக்கிறார். இதைதான் பழைய ஏற்பாடு தொடக்க நூல் அதிகாரம் 5:24-25 நாம் வாசிக்கின்றோம். யோசேப்பு சாகும் தருவாயில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படி தருவாயில் இருக்கிற போது தம்முடைய புதல்வர்களை எல்லாம் அழைத்து அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். தொடக்க நூல் அதிகாரம் 5:24-25 நாம் வாசிக்கின்ற போது அவர் சொல்கிறார், நான் சாகும் வேளை வந்துவிட்டது, ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தாம் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு, இந்த நாட்டிலிருந்து தாம் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு அவர் உங்களை அழைத்து செல்வார். மீண்டும் யோசேப்பு மக்களை நோக்கி அவர் சொல்கிறார், தன்னுடைய மக்களை நோக்கி அவர் சொல்கிறார், கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார் என்று சொல்கிறார். ஆம், அவர் யோசேப்பு கடவுள் உங்களை சந்திக்க வரக்கூடியவராக இருப்பார், உங்களை கனிவோடு உங்களை சந்திக்கக்கூடியவராக இருப்பார். எப்படி ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஒரு நாட்டை நான் தருவேன் என்று சொன்னாரோ அந்த நாட்டிற்கு உங்களை அழைத்து செல்லக்கூடியவராக இருப்பார். காரணம், இவர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். இவர்களை அழைத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கும். கடவுள் உங்களை அழைக்கக்கூடியவராக இருப்பார் என்கின்ற ஒரு வாக்குறுதியை இவர் சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் பிறகு 400 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ராயலிலே எகிப்திலே இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தபோது மோசேயிடம் கடவுள் தோன்றி, விடுதலை பயணம் அதிகாரம் 3:16 நாம் வாசிக்கின்றோம், உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டுகொண்டேன் என்று சொல்கிறார். கடவுள் நம்மை காணக்கூடியவராக இருக்கிறார். நாம் கடவுளை காண்கிறோமா இல்லையா என்பதல்ல, மாறாக கடவுள் நம்மை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் கடவுளை தேடவில்லை என்றாலும் கடவுள் நம்மை தேடி வரக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை தான் சக்கரியாத்தனுடைய பாடலை சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். மீண்டும் தொடர்ந்து மக்களும் இறைவனை சந்திக்கிறார்கள் என்பதை அழகாக விவிலியும் தொடர்ந்து சொல்கிறது. விடுதலை பயணம் அதிகாரம் 4:31 நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் இஸ்ராயல் மக்களை சந்தித்து விட்டார், ஆண்டவர் இஸ்ராயல் மக்களை சந்தித்து விட்டார் என்றும், அவர்களது துயரத்தை கண்ணோக்கி விட்டார் என்றும் மக்கள் கேள்விப்பட்ட போது, அவருடைய துயரத்தை கண்ணோக்கி விட்டார் என்று மக்கள் அறிந்து கொண்ட போது, கண்டுகொண்ட போது மக்கள் குப்புற விழுந்து அவரை தொழுந்தனர், அவருக்கு நன்றி செலுத்தினர் என்று சொல்லி விடுதலை பயணம் அதிகாரம் 4:31 வாசிக்கின்றோம். கடவுளை நாம் தேடவில்லை என்றாலும் கடவுள் நம்மை தேடி வரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தொடக்க நூல் அழகாக நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் அழகாக நம்முடைய சக்கரியா இன்றைய நச்சிதி பகுதியிலே அவர் சொல்கிறார், இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தன் மக்களை தேடி வந்து விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். தம் தூய இறைவாக்கினர் வழியாக தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்கிறார். அவர் வாக்களித்ததை நமக்கு வெளிப்படையாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இந்த பாடல் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் நம்மை சந்தித்து நமக்கு மீட்பை தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதுதான் இந்த பாடலின் தொடக்கத்தில் உள்ள ஒரு மைய சிந்தனையாக நமக்கு தரப்படுகின்றது. இந்த வகையான மொழி, இந்த வகையான ஒரு தோரணை புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு காட்டப்படுகின்றது. லூக்கான நற்செய்தி அதிகாரம் 7 நாம் பார்க்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. நயின் ஊர் கைம்பெண் மகள் உயிர் பிழைத்தல். நயின் பெண் தன்னுடைய கைம்பெண்ணுடைய மகளை இயேசு உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7:14-17 இந்த மகளை இயேசு உயிர்ப்பித்த பிறகு அங்கிருந்த மக்கள் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் என்றால், அனைவரும் அச்சமுற்று இயேசுவை பார்த்து அச்சமுற்று, நம்மிடையே ஒரு பெரிய இறைவாக்கினர் தோன்றியிருக்கிறார், ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி மக்கள் எல்லோரும் இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் புதிய ஏற்பாட்டிலே சொல்வதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. புதிய ஏற்பாடு, கடவுள் தம் மக்களை தேடி வரக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒரு தேவையில் இருக்கிற போது, எனக்கு யாராவது ஒரு உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற போது ஒருவர் வருகிறார் என்றால் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை தான் இறைவன் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியில் தான் இந்த சக்கரியா தன்னுடைய பாடலை தூய ஆவியின் ஆட்கொள்ளப்பட்டவராக இறைவாக்குரைக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய மகிழ்ச்சியை, கடவுளுடைய மீட்பை பெற்றுக்கொண்ட அந்த இறைவாக்கினரான அந்த இருக்கக்கூடிய சக்கரியா, குருவாக இருக்கக்கூடிய சக்கரியா, தன்னுடைய இறை வாக்கு வழியாக கடவுள் நம்மை தேடி வந்து மீட்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் நமக்கு நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நமக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு தேவைப்படுகின்ற உதவியை விட நமக்கு அதிகமான ஒரு மீட்பை தரக்கூடியவராக இருக்கிறார். காரணம், தன்னுடைய ஒரே மகனை இவ்வுலகிற்கு உடலாக இரத்தமாக நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். உடல் எடுத்து, மனித உடல் எடுத்து, தம்மை தாழ்த்தி மனித உடல் எடுத்து இந்த உலகத்திற்கு தன்னுடைய மகனை முழுமையாக தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் எதிர்பார்த்ததை விட, இந்த இறைவாக்கினர்கள் எதிர்பார்த்ததை விட, இந்த சக்கரியா எதிர்பார்த்ததை விட இறைவன் ஒரு படியாக தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு தரக்கூடியவராக இருக்கிறார். நம்மை தேடி வரக்கூடியவராக, நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை தரக்கூடியவராக, நமக்கு வாழ்வை தரக்கூடியவராக அவர் நமக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதை மீண்டும் அவர் சொல்கிறார், தாவீதின் குடும்பத்தின் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்கிறார் என்று சொல்லி சக்கரியா நமக்கு அழகாக எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார். மனித உடல் எடுத்து நமக்காக இந்த உலகத்திற்கு வரக்கூடியவராக இருக்கிறார். இந்த பாடலை நீங்கள் பொறுமையாக வீட்டிலே வாசித்து பார்க்க வேண்டும். இறைவனுடைய அதி பெருமகி மிக மகிமையை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் நம்மை தேடி வந்து மீட்கிறார் என்பதை சக்கரியா அழகாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் நம்மை தேடி வந்து மீட்கிறார், நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை தருகிறார் என்பதையெல்லாம் இந்த பாடல் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதேதான், கடவுள் நம்மை தேடி வந்து மீட்பது மட்டுமல்ல, நமக்கு தீர்க்க தரிசனத்தையும் தரக்கூடியவராக இருக்கிறார். அதேதான் சக்கரியாவின் இரண்டாவது பகுதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த சக்கரியா வழியாக தீர்க்க தரிசனம் நமக்கு தரப்படுகிறது, இறை வாக்குறுதி நமக்கு தரப்படுகிறது. அதேதான், குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறை வாக்கினர் எனப்படக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லி தன்னுடைய சக்கரியா தன்னுடைய மகன் திருமுழுக்கு யோவானை பார்த்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறை வாக்கினர் எனப்படுவாய் என்பது மட்டுமல்ல தீர்க்க தரிசனம், மாறாக திருமுழுக்கு யோவானை பற்றிய இறைவாக்கு உரைத்த அனைத்து தன்மைகளையும் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்விலே வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அதைதான் இந்த பாடலை நான் வாசிக்கின்ற போது அவர் சொல்கிறார், பாவ மன்னிப்பு வழியாக அவர் மீட்பை தரக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் திருமுழுக்கு யோவான் பாலைவு நிலத்திலே மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லி, மனமாறாவிட்டால் உங்கள் எல்லோருக்கும் மீட்பு இல்லை என்று சொல்லி பாலைவனத்திலே அவர் கூக்குரலிடக்கூடியவராக இருந்தார். இறைவனுக்கான ஒரு வழியை செம்மைப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அதைதான் சக்கரியா தன்னுடைய பாடலை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய வழியை செம்மைப்படுத்தக்கூடியவராக பாலை நிலத்திலே திருமுழுக்கு கொடுத்து தன்னுடைய நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின் வரக்கூடியவர் தூய ஆவியால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்லி வழியை செம்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இவர் ஒளியை தரக்கூடியவராக, மீட்பை தரக்கூடியவராக இவர் இருப்பார் என்று சொல்லி திருமுழுக்கு யோவான் கடவுளுடைய வழியை செம்மைப்படுத்தக்கூடியவராக இருப்பார். இவர் வாக்கு உரைத்த அனைத்து இறை வாக்குகளும் இறை உரைகளும் நமக்கு மீட்பை, நிறைவை இந்த சக்கரியா பாடல் வழியாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாடல் நமக்கு எதை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது? இந்த பாடல் வழியாக நாம் எதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம்? ஒரு முறை யூரோப்பிலிருந்து கேப்டன் ஷா என்கின்ற ஒரு நபர் கிறிஸ்தவத்தை பரப்ப வேண்டும், கிறிஸ்தவத்திற்காக ஒரு மருத்துவ உதவிகளை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்தியாவிற்கு வரக்கூடியவராக இருக்கிறார். இவர் இந்தியாவிற்கு வந்து பல்வேறு விதமான மக்களுக்கான ஒரு பணியை, மருத்துவ பணியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இவர் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார். அதில் அப்போது காலகட்டத்தில் இருந்த தொழுநோயாளிகளை இவர் முழுமையான ஒரு கண்ணோட்டத்திலே இவர் குணப்படுத்தக்கூடியவராக, அவர்களுக்கு அவர்களுடைய புண்களை சுத்தம் செய்து அவர்களுக்கு கட்டுப்போடக்கூடியவராக, இவர் கிறிஸ்தவத்தை, கடவுளை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடியவராக இவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு சிறைக்கு செல்கிறார். அந்த சிறையிலே அங்கு இருந்த இரண்டு கைதிகளுக்கு தொழுநோய் பிடித்திருக்கிறது. அந்த இரண்டு நபர்களையும் சங்கிலியால் போட்டு கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த சங்கிலியிலே அந்த புண்கள் எல்லாம் பட்டு மிகவும் மோசமான நிலையிலே அந்த இரண்டு நபர்களும் இருக்கிறார்கள். இதை பார்த்த அந்த கேப்டன் ஷா அவர்களை பார்த்து அந்த காவலாளிகளிடத்திலே, இந்த புண்கள் அந்த சங்கிலியால் சுருங்கப்பட்டு அவர்கள் மிகவும் வேதனையடைந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த சங்கிலியெல்லாம் கலட்டி விடுங்கள் என்று சொல்கிறார். அப்போது அங்கிருந்த காவலர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் மிகவும் பெரிய குற்றவாளிகள், பல்வேறு விதமான குற்றங்களை செய்து இந்த சிறைக்கு வந்திருக்கிறார்கள், இந்த சங்கிலிகளை எல்லாம் எடுத்துவிட்டால் நாம் மிகவும் பெரிய ஆபத்திற்கு உள்ளாக வேண்டியிருக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்போது இந்த கேப்டன் ஷா சொல்கிறார், நான் பார்த்து கொள்கிறேன், இவர்களை அந்த சங்கிலியிலிருந்து விடுதலை கொடுங்கள், இவர்களை குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆணையிடுகிறார். அந்த காவலாளிகளும் அவருடைய சங்கிலியெல்லாம் அறுத்து விடுகிறார்கள். இவருடைய புண்களை எல்லாம் அவர் சுத்தம் செய்து, அந்த கைதிகளுடைய புண்களை சுத்தம் செய்து அவர் சுத்தம் செய்து அவர்களை குணப்படுத்துகிறார். காலம் செல்கின்றது, இவர்களுக்கு விடுதலை கிடைக்கின்றது, இவர்கள் வெளியே செல்கிறார்கள். இவர்கள் வெளியே சென்ற பிறகு இந்த கேப்டன் ஷா இவர்களை சந்திக்கவில்லை. நாட்கள் கடந்து செல்கின்றன. 5-6 வருடங்கள் கழித்து கேப்டன் ஷா வீட்டிலே ஒரு விதமான விபத்து ஏற்பட இருக்கிறது. அங்கிருந்த தீயவர்கள் இவர்களை, இந்த வீட்டை அல்லது அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களை, அவருடைய மனைவி பிள்ளைகளை தாக்க இருக்கிறார்கள் என்பது செய்தித்தாளிலே வருகிறது. இதை பார்த்த இந்த இரண்டு கைதிகளாக இருந்த இந்த இரண்டு நபர்கள் அவர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களுக்கு காவலை தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அந்த வீட்டிற்கு பாதுகாப்பை தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாதுகாப்பை கொடுத்து அந்த கேப்டன் ஷாவுக்கு வர இருந்த ஆபத்துகளிலிருந்து இவர்களை காப்பாற்றக்கூடியவர்களாக இருந்து காப்பாற்றி இந்த இரண்டு நபர்களும் அவர்களுக்காக உயிரை தரக்கூடியவராக இருக்கிறார்கள். இந்த கேப்டன் ஷா அந்த இறுதி விருந்திலே, அதாவது இறுதி ஊர்வலத்திலே, அந்த இரண்டு நபர்களுடைய இறுதி ஊர்வலத்திலே அவர் சொல்கிறார், நான் கடவுளுடைய மீட்பை இந்த நபர்கள் வழியாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதை தான் சிஎஸ் லேவிஸ் என்கின்ற ஒரு இறையலாளரும் அவர் சுட்டி காட்டுகிறார், நான் கிறிஸ்துவை நம்புகிறேன், நான் அவரை பார்த்ததால் அல்ல, மாறாக அவரில் நான் எல்லாவற்றையும் பார்ப்பதால். நான் கிறிஸ்துவை நம்புகிறேன், நான் கிறிஸ்துவை அவரை பார்ப்பதால் அல்ல, மாறாக அவரில் நான் எல்லாவற்றையும் பார்ப்பதால். கிறிஸ்து நம்மை தேடி வரக்கூடியவராக இருக்கிறார், கிறிஸ்து நம்மை மீட்கக்கூடியவராக இருக்கிறார், கிறிஸ்து நம்மை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் வழியாக நாம் ஒளி பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம், நம்முடைய பாதைகளை தூய்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம், நம்முடைய செயல்பாடுகளை தூய்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறோம் என்பதை தான் இந்த சக்கரியாவின் பாடல் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. கடவுளை நாம் தேடி செல்கிறோமா என்பதல்ல, மாறாக கடவுள் நம்மை தேடி வரக்கூடியவராக இருக்கிறார், நாம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை தரக்கூடியவராக இருக்கிறார், நம்முடைய பாதைகளை செம்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கடவுளின் மீட்பு என்பது நம்மிடத்திலே தேடி வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த மீட்பை பெறுவதற்கு தயாராக கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் நம்மை தேடி வருகிற போது நாம் அவரை புறக்கணிக்காமல் அவரை வரவேற்பதற்கான ஒரு மனநிலையில் நாம் தயாராக இருக்கிற போது கடவுள் நம்மை அரவணைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் கேட்பதற்கு மேலாக இறைவன் நமக்கு ஆசீர்வாதங்களை தரக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய மீட்பு நமக்கு இரட்சிப்பையும் நமக்கு வாழ்வையும் நமக்கு நிறைவையும் தரக்கூடியதாக இருக்கிறது என்கின்ற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமென்.
அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோ